بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا صلى الله عليه وسلم عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد عدد ما في علم الله، صلاة دائمة بدوام ملك الله. فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: الله لا إله إلا هو الحي القيوم، لا تأخذه سنة ولا نوم، له ما في السماوات وما في الأرض، من ذا الذي يشفع عنده إلا بإذنه، يعلم ما بين أيديهم وما خلفهم، ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء، وسع كرسيه السماوات والأرض، ولا يؤوده حفظهما، وهو العلي العظيم. وقال الله تعالى أيضا: وننزل من القرآن ما هو شفاء ورحمة للمؤمنين، ولا يزيد الظالمين إلا خسارا. صدق الله مولانا العظيم. عن أبي أمامة الباهلي رضي الله عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: من قرأ آية الكرسي دبر كل صلاة مكتوبة لم يمنعه دخول الجنة إلا الموت. صدق رسول الله صلى الله عليه وسلم. அகிலத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏகவல்ல இறைவன் ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு அமுக்கே புகழனைத்து முறித்தாகும். அல்ஹம்துலில்லாஹ். அகிலத்துக்கு அருட்படையாக வந்ததித்த சர்தார் ஆலம் தாஜுல் மதீனா ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அன்னார்களுடைய அடிச்சோடுகளை அடியொட்டி வாழ்ந்த ஸஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவுத் தாபிஈன்கள், நல்லவர்கள் வல்லவர்கள் அனைவர் மீதிலும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்று முறைத்தாக என்று கேட்டுக்கொண்டதன் பின்னால், ஜுமாவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹினுடைய இல்லமாம் பள்ளிவாயில் வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, இறை நேச செல்வர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய ஏவல்களை எடுத்து நடந்து கொள்ளும்படியும், அவனுடைய விளக்கல்களை விட்டு விரண்டோடு தப்பித்துக் கொள்ளும்படியும் ஆரம்பத்தில் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்தவனாக இந்த ஹுதுபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே மனிதனாக படைத்த எங்களுக்கு ஒரு அழகான மார்க்கத்தை காட்டி தந்திருக்கிறான். அந்த அழகான மார்க்கத்தை மாத்திரம் காட்டித் தராமல், எவைகள் எல்லாம் இந்த மார்க்கத்தில் நாங்கள் அழகாக எடுத்து நடக்க வேண்டுமோ, எடுத்து ஒழுகி நடக்க வேண்டுமோ, அந்த விடயங்களையும் காட்டித் தந்திருக்கின்றான். ஆனால் துரதிருஷ்டவசமான விடயம் என்னவென்றால், இன்றைய காலம் நாங்கள் அனைவரும் அனைத்தையும் விளங்கி வைத்திருந்தும் கூட, எதை அல்லாஹு தஆலா தப்பி ஓடி ஒதுங்கி வளர்ந்து கொள்ளும்படி எங்களுக்கு கட்டளை பிறப்பித்தானோ, அவற்றின் வழியிலே செல்ந்து கொண்டிருப்பது என்னுடைய மடமையா அல்லது எங்களுடைய சமுதாயத்தின் அறிவீனமா என்பதற்கு அது ஒரு பெரிய ஒரு கேள்விக்கணையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைநேச செல்வர்களே, அறிவு அறிவு என்று நாங்கள் சொல்லுகின்றோம். அறிவை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகின்ற பொழுது, அறிவு என்றால் என்ன என்பதை அல்லாஹ்வே தெளிவுபடுத்துகின்றான். தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் என்ற அத்தியாயத்தை பார்த்தால், குல் இன்னமல் இல்மு இந்தல்லாஹ், நபியே சொல்லுங்கள், இன்னமல் இல்ம், அறிவு என்று சொல்வது இந்தல்லாஹ், அது அல்லாஹ்விடத்திலிருந்து வரக்கூடிய ஒன்று. அறிவு என்றால் என்ன? அது அல்லாஹ்விடத்திலிருந்து வரக்கூடிய ஒன்று. அந்த அறிவை எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? அதையும் சூரத்துல் பகராவிலே அல்லாஹு தஆலா பேசுகின்றான். அல்லாஹ்வை பயப்பட சொல்லுங்கள் நபியே, அல்லாஹ் உங்களுக்கு கற்று தருவான் என்று சொல்ல. அவ்வாறானால் அறிவு என்பது அல்லாஹ்விடத்திலிருந்து வரக்கூடியது. அந்த அறிவை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும்? அல்லாஹ்வை அஞ்சி நடந்தால் அல்லாஹ் அந்த அறிவை புகட்டுவான். இதுதான் இந்த அறிவு. இந்த இரண்டு விடயம், அறிவு என்றால் என்ன, சஹாபாக்கள், தாபிஊன்கள், நபியுடைய பாதரையிலே வாழ்ந்த அந்த சஹாபாக்கள், ஒரு சில மக்களாக இருந்தவர்கள் கடைசியில் லட்சக்கணக்கான மக்களாக மாறி, அவர்கள் அனைவரும் ஒவ்வொருவரும் படிக்காத சஹாபாக்களாக இருந்தாலும் கூட, ஒரு சில சஹாபாக்கள் மாத்திரம்தான் அறிவை பெற்றிருந்தாலும் கூட, ஆனால்
கடைசி லட்சக்கணக்கான சஹாபாக்களும் வாழ்ந்தார்களே, வானத்திலே மின்னுகின்ற நட்சத்திரங்களை போன்ற அந்தஸ்து பெற்றார்கள் என்றால், ஒவ்வொருவர்களும் நீதமானவர்கள் என்ற அந்தஸ்தை பெற்றார்கள் என்றால், ஒவ்வொருவர்களும் சுவர்க்கத்துக்கு தகுதியானவர்களாக மாறினார்கள் என்றால், அவர்களுடைய அறிவு அறிவா அல்லது நானும் நீங்களும் விளங்கி வைத்திருக்கும் அறிவு தான் அறிவா? அல்லாஹ் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறை நேச செல்வர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு கண்ணியமான ஒரு மொஜிசாவை தந்திருக்கிறான், ஒரு மிராக்களை தந்திருக்கிறான், அற்புதத்தை தந்திருக்கிறான், அழியாத அற்புதம் அந்த குர்ஆன். இந்த குர்ஆனிலே இல்லாத அறிவு என்ன? இந்த குர்ஆனிலே இல்லாத அறிவு என்ன? ஒரு சவாலை கேட்கின்றோம், ஒரு சேலஞ்ச் பண்ணுகின்றோம். இந்த குர்ஆனிலே இல்லாதது இதுதான் என்று யாராலும் கொண்டு வர முடியுமா? குல் ஹாத்து புர்ஹானகும், எங்கே கூறுகள் பார்க்கலாம், உங்களுடைய ஆதாரங்களை கொண்டு வாருங்கள் பார்க்கலாம், உங்களுடைய வாதம் உண்மை என்றிருந்தால், இந்த குர்ஆனில் இப்படி ஒரு விடயம் குறிப்பிடப்படவில்லை என்றிருந்தால், ஹாத்து புர்ஹானகும், ஆதாரங்களை காட்டுங்கள் பார்க்கலாம். குர்ஆன் கேட்கின்றது. அல்லாஹ் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்கள் விளங்கின அறிவு இதுதான். சஹாபாக்கள் விளங்கின அறிவு இதுதான். இந்த அறிவினுடைய தோரணையில் எந்த அறிவு எங்களுக்கு மௌத்துக்கு பின்னால், எங்களுடைய மௌத்துக்கு பின்னால் எங்களுக்கு கை தர இருக்கின்றதோ அந்த அறிவு தான் அறிவு. அறிவை அறிவாக விளங்கி அறிந்து கொள்வதற்கு பெயர் தான் அறிவு. அறிவை, எந்த அறிவு தேவையோ அந்த அறிவை தேடி கற்றுக்கொள்வதுதான் அறிவுக்கு பெயர். மன் ரப்புக, முதலாவது கேள்வி எங்களை பார்த்து வர இருக்கக்கூடிய எக்ஸாம் பேப்பர்ல முதல் கேள்வி மன் ரப்புக என்று சொல்லப்படுகின்ற நேரத்துல, அந்த மன் ரப்புக என்ற கேள்விக்கு எது பதிலாக அமையுமோ, அந்த பதிலை எந்த அறிவு சொல்லி தருமோ அந்த அறிவு தான் அறிவு. ஒமன் நபியுக, உன்னுடைய நபியார், நீ யாரை பின்பற்றினாய் என்று கேட்கப்படுகின்ற அந்த கேள்விக்கு ரெண்டு எக்ஸாம், ரெண்டு எக்ஸாமினர் வர இருக்கிறாங்க. அந்த ரெண்டு பேருக்கு முன்னாலையும் எந்த நபியை பின்பற்றினோம் என்ற கேள்விக்கு எது பதில கொண்டு வந்து தருமோ அந்த அறிவு தான் அறிவு. ஒமன் இஹ்வானுக, உன்னுடைய சகோதரர்களாக நீ யார் எடுத்து கொண்டாய் என்று கேட்கிற நேரத்துல எந்த பதில எந்த அறிவு கொண்டு வருமோ அந்த அறிவுட பெயர் தான் அறிவு. ஒமா இமாமுக, உன் இமாம் யார், நீ யார பின்பற்றினாய், குர்ஆனையா, இஞ்சீலையா, ஜபூரையா அல்லது வேற ஏதாவது நீயாக இயற்றி பின்பற்றினாயா என்று கேட்கின்ற நேரத்தில் அதற்கு எந்த பதில் அமையுமோ அதனுடைய பெயர் தான் அறிவு. ஒனா தீனுக்க, நீ எந்த மார்க்கத்தை ஒழுகி நடந்தாய் என்று கேட்கின்ற நேரத்தில் இஸ்லாமு தீனி என்ற வார்த்தையை எந்த அறிவு உனக்கு புகட்டுகின்றதோ அதனுடைய பெயர் தான் அறிவு. இப்படியான இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தரக்கூடிய அறிவு உலகத்திலே இன்று எந்த கலையில் இருக்கின்றது? இன்று நானும் நீங்களும் விளங்கி வைத்திருக்கக்கூடியது அறிவு அல்ல, ஃபுனூன்கள், உலூம் அல்ல. உலூம் என்று சொல்வது அறிவுக்கு சொல்லப்படும், ஃபுனூன் என்பது கலைகளுக்கு சொல்லப்படும். ஒவ்வொரு ஃபேக்கல்டி ஃபேக்கல்டியாக பிரித்தெடுத்து அரசியல் கலை, அதே மாதிரி விஞ்ஞானக்கலை, ஆங்கிலக்கலை, இப்படியாக ஒவ்வொன்றாக பிரித்தெடுத்து நானும் நீங்களும் அதை அறிவாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அந்த குர்ஆனில் சொல்ல அந்த குல் இன்னமல் இல்மு இந்தல்லாஹ், அறிவு என்பது அல்லாஹ்விடத்திலிருந்து வரக்கூடியது என்பதை விட்டுவிட்டோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைநேச செல்வர்களே, அந்த அல்லாஹினுடைய அறிவில் இருந்து ஒரே ஒரு விடயத்தை மாத்திரம் இன்றைய ஜுமாவில் சுருக்கமாக, எவ்வளவு நாங்கள் விரிவாக பார்த்தாலும் அது குர்ஆனுடைய விடயத்தில் சுருக்கம்தான். குர்ஆனுடைய அத்தாட்சிகள் என்பது நாங்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலிருந்து இன்று வரைக்கும் புதிது புதிதாக தஃப்சீர்கள், வியாக்கியானங்கள் செய்யப்பட்டு கொண்டே இருந்தும் கூட, ஆனாலும் இன்னமும் குர்ஆனினுடைய அந்த விளக்க உரைகள் முடிவு பெறவில்லை. இன்னமும் அந்த குர்ஆனுக்குரிய விளக்க உரைகள் முடிவு பெறவில்லை. காரணம் என்ன? காரணம் என்ன? இன்னும் புதிது புதிதாக அதனுடைய தேவைக்கேற்ப, உலகத்தினுடைய நடைமுறைக்கேற்ப அதற்குரிய விளக்கங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்ற அந்த அறிவு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கக்கூடிய ஒரு பாக்கியமாக இன்றைய குதுபாவை கருதி கொள்வோம். குர்ஆனில் இருக்கக்கூடிய எப்படி ஒரு நாட்டிலே பலசாலி ஜனாதிபதியோ, எப்படி ஒரு நாட்டினுடைய பலசாலி ராணுவமோ, அதே போன்று குர்ஆன், அல் குர்ஆனினுடைய பலசாலி ஆயத்துல் குர்சி. ஆயத்துல் குர்சி, இந்த ஆயத்துல் குர்சி என்பது எந்த நேரத்தில் இறக்கப்பட்டது என்றால் இரவினுடைய நேரத்தில் தான் இறக்கப்பட்டது. இரவினுடைய நேரத்தில் தான் இறக்கப்பட்டது. இரவிலே இறக்கப்படுகின்றது. சைத்தான்கள் அனைத்தும், சைத்தான்கள் அனைத்தும் அந்த வானத்திலிருந்து நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஆயத்தை கொண்டு வருகின்ற பொழுது அனைத்து சைத்தான்களும் வானத்தை நோக்கி ஓடிவிட்டன. இந்த ஆயத்து இறக்கப்படக்கூடாது என்பதற்காக அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்வதற்காக சென்று விட்டன. இந்த ஆயத்தை இறக்காது. ஆனால் அந்த ஆயத்து இறக்கப்பட்டு விட்டது. சைத்தான்களினுடைய இடுப்பு முள்ளு முறிந்த ஒரு நாட்கள் ஒரு சில சந்தர்ப்பங்களில் இதுவும் ஒரு சந்தர்ப்பம். எப்பொழுது ஆயத்துல் குர்சி இறங்கியதோ அன்று சைத்தான்கள் பலவீனம் அடைந்து விட்டன. காரணம் என்ன? ஒரு மனிதன் இந்த ஆயத்தை ஓதிவிட்டான் என்றால் எங்களுக்கு எத்தனையோ தொலை தூரம் ஓட வேண்டிய நிலைமை ஏற்படும். அவ்வளவுக்கு பாதுகாப்பு பெற்ற ஒரு செல்ஃப் டிஃபென்ஸாக அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துல் குர்சியை தந்திருக்கிறான். எத்தனை பேருக்கு தெரியும் ஏன் இந்த ஆயத்துல் குர்சிக்கு ஆயத்துல் குர்சி என்று பெயர் வைக்கப்பட்டது? குர்சி என்றால் நாங்கள் உட்காரக்கூடிய கதிரைக்கு சொல்லப்படும். குர்சி என்பது கதிரைக்கு சொல்லப்படும். இன்னொரு கருத்து இருக்கின்றது, அரசர்கள் அவர்களுடைய சிம்மாசனத்தில் உட்கார்ந்தால் கால் வைப்பதற்காக ஒரு சிறிய பங்கு பயன்படுத்துவார்கள். கால் வைப்பதற்காக ஒரு சிறிய ஒரு பங்கு மாதிரி இருக்கும். இந்த கால் வைக்கக்கூடிய அந்த பங்கு பலகைக்குத்தான் குர்சி என்று சொல்வதாகவும் கருத்து இருக்கின்றது. எது இருந்தாலும் பிரச்சனை இல்லை. குர்சி என்று அல்லாஹ்வினுடைய அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுவதால் என்று அல்லாஹ்வினுடைய அந்த குர்சியை பற்றி அல்லாஹ்வினுடைய த்ரோன் சிம்மாசனத்தை பற்றி பேசப்படுறதுனால இந்த வசனத்துக்கு அல்லாஹ் தஆலாவே பெயர் வைத்தான் ஆயத்துல் குர்சி. ஆனால் ஆனால் உண்மையிலேயே பார்த்தால் இந்த வசனத்துக்கு ஆயத்துல் குர்சி என்ற வார்த்தையை விட ஆயத்துல் குர்சி என்ற பெயரை விட அல்லாஹ்வினுடைய பெயர்கள் பொதியப்பட்ட ஒரு வசனம் என்று சொல்லியிருந்தால் அதுவும் மிகையாகாது. காரணம் என்னவென்றால் அல்லாஹு லா இலாஹா இல்லாஹு என்று ஆரம்பிக்கக்கூடிய இடத்திலிருந்து கடைசியில் முடியக்கூடிய வஹுவல் அலியுல் அஸீம் வரையில் சுமார் 17 தடவைகள் அல்லாஹ்வினுடைய பெயர் அந்த ஆயத்தில் மடக்கி மடக்கி கூறப்படுகிறது. 17 தடவைகள் அல்லாஹ்வினுடைய பெயர் ஜலாலியத் அந்த ஆயத்திலே கூறப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அவ்வளவு புனிதமான ஒரு வசனத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கின்றான். அல்லாஹு லா இலாஹா இல்லாஹு அல் ஹய் அல் கய்யூம் லா தக்ஹுதுஹு சினதுன் வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வமா ஃபில் அர்த் மன் தல் லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇஸ்னிஹி يعلم ما بين ايديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه الا بما شاء وسع كرسيه السماوات والارض ولا يؤوده حفظهما وهو العلي العظيم. முழுமையாக அல்லாஹ் தஆலா அவனுடைய பெயர்களை இந்த ஆயத்திலே குறிப்பிடுகின்றான். ஆயத்து ரீதியாக அல்லாஹ்வினுடைய பெயர் 17 தடவைகள் மடக்கி மடக்கி வெளிரங்கமாகவும் உள்ரங்கமாகவும் சொல்லப்படக்கூடிய ஒரே வசனம் ஆயத்துல் குர்சி. அல்லாஹ் நல்லடியார்களே, இறை நேசிச் செல்வர்களே, இந்த ஆயத்துல் குர்சியின் மகத்துவம் என்ன? இந்த ஆயத்துல் குர்சியினுடைய மகத்துவம் என்ன? ஆரம்பத்தில் கூறி காண்பிக்கப்பட்ட ஹதீஸ் அபு உமாமத் அல் பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரிவாயத் நசாயி தபராணி போன்ற கிரந்தங்களில் பதிவாகிறது. மன் கரா ஆயத்துல் குர்சி துப்ர குல்லி ஸலாத்தின் மக்தூபா, யார் ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் அல்லாஹ் அக்பர். எத்தனை ஃபர்லான தொழுகைகள் இருக்கின்றன? 5 ஃபர்லான தொழுகைகள். ஆயத்துல் குர்சியை ஓதுவதற்கு எவ்வளவு நேரம் பிடிக்கும்? முக்கி முக்கி தட்டு தடுமாறி ஓதினாலும் 2 நிமிடத்திற்குள் அந்த ஆயத்தை ஓதி முடித்து விடலாம். 2 நிமிடத்திற்குள் அந்த ஆயத்தை ஓதி முடித்து விடலாம். இந்த அப்ப 2 நிமிடங்கள் என்று வைத்தாலும் ஒரு நாளைக்கு 5 தர 2 என்று பார்த்தாலும் 10 நிமிடங்களில் இந்த ஆயத்தை 5 தடவைகளுக்கு ஓதுவதற்கு என்று நாங்கள் யோசித்தால் எங்களுடைய சகோதரர்களுடைய கவலைக்குரிய விடயம் முதலாவது சலாம் கொடுத்தால் 2வது சலாம் ஸ்லீப்பர்ல தான் கொடுக்குறாங்க. முதலாவது சலாம் கொடுத்தா 2வது சலாம தன்னுடைய செருப்பிலே தான் கொடுக்கின்றார்கள். அல்லாஹ் அக்பர். யாராவது கத்தியால் குத்துவதற்கு வருவதை போன்று ஓடுகிறார்கள். ஏன் ஓடுகிறீர்கள்? வெளியிலே சென்று நீங்கள் கோடிக்கணக்கான ரூபாய்களை சம்பாதிக்க போகிறீர்களா? அந்த 1 நிமிடத்தில் அல்லது பெரிய மாணிக்க கற்களை விற்று உடனே நூற்று கணக்கான கோடிக்களை சம்பாதிக்க போகிறீர்களா அந்த இரண்டு நிமிடத்தில்? அல்லது போய்தான் இன்னும் இரண்டு மாடி வீட்டை அந்த இரண்டு நிமிடத்தில் சம்பாதிக்க போகிறீர்களா? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் பரா ஆயத்தல் குர்சி துபுர குல்லி ஸலாத்தின் மக்தூபா, யார் ஒவ்வொரு ஃபர்லான தொழிலைக்கு பிறகும் ஒரே ஒரு தடவை ஒரே ஒரு தடவை ஆயத்துல் குர்சியை ஓதுவாங்களோ, லம் யம்னஹு துகூலல் மௌத் இல்லல் லம் யம்னஹு துகூலல் ஜன்னதி இல்லல் மௌத், அவருடைய சுவர்க்கம் செல்வதற்கான தடை அவருடைய மௌத்து மட்டும்தான். யாரு சுவர்க்கத்துக்கு போகணுமோ ஒவ்வொரு வக்துக்கும் பின்னால இருந்த இடத்துல இருந்து ஆயத்துல் குர்சிய ஓதுங்கோ. நீங்க சுவர்க்கவாதி என்றதை நபி இங்க சொல்லிட்டாங்க. லம் யம்னஹு துகூலல் ஜன்னா, அவர் சுவர்க்கம் செல்வதற்கு தடை இல்லல் மௌத், மௌத்தை தவிர வேறு ஒன்று இல்ல. நீங்க மௌத்தாகிட்டா சுவர்க்கம், சுவர்க்கம் என்றால் என்ன, சுவர்க்கம் என்றால் என்ன, சுவனத்தை பற்றி நபியாக விளங்கப்படுத்துற நேரத்துல உதாரணத்துக்கு ஒன்ற சொல்லிக் கொள்றோம். சாத் இப்னு முஆத் ரழியல்லாஹு அன்ஹு வாலிப வயதிலேயே இறையடி சேர்ந்த ஒரு சஹாபி, ஒரு கபீலாவுக்கு ஒரு கோத்திரத்துக்கு தலைவராக இருந்த ஒரு சஹாபி, வாலிப வயதிலேயே ஒரு லீடராக வாழ்ந்து அதே மாதிரி இறையடி சேர்ந்த ஒரு சஹாபி, அவர்கள் சுவனபதியாக இருக்கின்றார்கள், சுவனபதி அடைந்து விட்டார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஷாரத் சொன்னார்கள், ல மனாதீலு ஸஅத், நபி அவர்கள் அவர்களுடைய சுவனத்தை பற்றி சொல்லுகின்ற நேரத்தில், சுவனத்திலே சஹதுடைய கோட்டைகளை பாருங்கள், அல்லது சுவனத்திலே சஹதுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஆறுகளை பாருங்கள், சுவனத்திலே சஹதுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்தஸ்தை பாருங்கள், சுவனத்திலே சஹதுக்கு கிடைத்திருக்கக்கூடிய தரஜாக்களை பாருங்கள் சொல்லவில்லை. மாறாக ஒரே ஒரு விடயத்தை மாத்திரம் சொன்னார்கள், சஹதுக்கு சுவர்க்கத்திலே ஒரு லேஞ்சி, எங்களுடைய பாஷையில் சொன்னால் லேஞ்சி, வியர்வை துடைப்பதற்கு அல்லது எங்களுடைய மூக்கை சுத்தம் செய்வதற்கு பாவிக்கக்கூடிய ஒரு கைக்குட்டை, லமனாதீலு ஸஅதின் ஃபில் ஜன்னா, சுவர்க்கத்திலே சஹதுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த கைக்குட்டை, கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா, இந்த உலகத்தையும் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து படைப்பினங்களையும் விட சிறந்தது என்றால், அந்த சுவனபதியே எங்களுக்கு இந்த ஆயத்துல் குர்சியால் கிடைக்கிறது என்றால், நானும் நீங்களும் எவ்வளவு துரதிருஷ்டவசமாக இருக்கும். சுவர்க்கத்தினுடைய பாக்கியம் மாத்திரமா, சுவர்க்கம் மாத்திரமா கிடைக்கின்றது இந்த ஆயத்துல் குர்சியால்? இந்த ஆயத்துல் குர்சியால் வேறு என்னவெல்லாம் தான் கிடைக்கின்றது, வேறு எதுவெல்லாம் தான் உங்களுக்கு வேண்டும், அதுவெல்லாம் இந்த ஆயத்துல் குர்சிக்குள்ள இருக்கின்றது. அல்லாஹ் நல்லடியார்களே, இறை நேசி செல்வர்களே, அதே போன்றுதான் அவர்களிடத்திலே ஒரு தடவை உபைபுன் காத் ரழியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய சஹாபி, எங்களுடைய உம்மத்திலே வாழ்ந்த முதல் காரி அவர்தான். ஹாரிமார்கள் குர்ஆனை அழகாக இறக்கப்பட்ட தொனியில் ஓதக்கூடிய நபிக்கு பின்னால் முதலாவது சகோதரர் அவர்தான் உபை இப்னு கஅப் ரழியல்லாஹு அன்ஹு. அவர்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் கேட்டார்கள், யா அபல் முன்ஸிர் அதத்ரி ஐயு ஆயத்தின் மின் கிதாபில்லாஹி மாக அஅ்ஸம், யா அபல் முன்ஸிர் அதத்ரி ஐயு ஆயத்தின் மின் கிதாபில்லாஹி மாக அஅ்ஸம். உபை இப்னு கஅபே அவருடைய மகனுடைய பெயர் முன்ஸிர், அதனால அபுல் முன்ஸிர் என்று கூப்பிட்டார்கள். முன்ஸிருடைய தகப்பனே என்று அர்த்தம். ஏ அபுல் முன்ஸிரே, குர்ஆனிலே நீ குர்ஆனை அழகாகவெல்லாம் ஓதுகின்றாய், உன்னிடத்தே இருக்கக்கூடிய குர்ஆனுடைய வசனங்களில் மிகவும் வலுப்பமான மிகவும் சக்தி வாய்ந்த ஆயத் எது என்று உனக்கு தெரியுமா? சொன்ன நேரத்தில் உபை இப்னு கஅப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு ரசூலுஹு அலம், ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதராகிய உங்களுக்கும் தான் தெரியும். திரும்பவும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே கேள்வியை முன்வைத்தார்கள், அவர்களும் அதே வார்த்தையை முன்வைத்தார்கள். மூன்றாவது தடவையும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே கேள்வியை முன்வைக்க ஹஜ்ரத் உபை இப்னு கஅப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், ஆயத்துல் குர்சி என்றார். அந்த பதிலை சொன்னார்கள். சொன்னவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கையால் அந்த உபை இப்னு கஅபினுடைய நெஞ்சிலே தட்டி கொடுத்து சொன்னார்கள், யா அபல் முன்ஸிர் லியஹ்லிகல் இல்ம் லியஹ்லிகல் இல்ம், உனக்கு அல்லாஹ் அறிவை லேசாக்கி தருவானாக, நீ சொன்ன பதில் சரியானது. ஆயத்துகளில் மிகவும் வலுப்பமான ஆயத், சூரத்துல் பக்ராவிலே அமைந்திருக்கக்கூடிய 255வது வசனமாகிய அல்லாஹு லா இலாஹா இல்லாஹு அல் ஹஜ்ஜுல் கய்யூம் என்பதாகும். இதே ஹதீஸினுடைய தொடர், இதே ஹதீஸினுடைய தொடர் இப்னு மாஜாவிலே வருகின்றது. அதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபை இப்னு காபை பார்த்து சொன்னார்கள், உனக்கு தெரியுமா ஆயத்துல் குர்சிக்கு அல்லாஹ் ஒரு நாவையும் இரண்டு உதடையும் கொடுத்திருக்கின்றான். இன்னலஹா லிசானன், அந்த ஆயத்துல் குர்சிக்கு அல்லாஹ் ஒரு நாவை கொடுத்திருக்கின்றான், இரண்டு உதடுகளையும் கொடுத்திருக்கின்றான். அது துபர்திசுல் மலிக் ஐந்த சாகில் அருஷ், அல்லாஹ்வினுடைய அருஷ் அந்த சிம்மாசனத்துக்கு கீழால் உட்கார்ந்து கொண்டு துபர்திசுல் மலிக்க அல்லாஹுவை அது துதித்துக் கொண்டிருக்கின்றது. அப்படியான ஒரு ஆயத் என்றால் ஆயத்துல் குர்சி தான். எத்தனை பேருக்கு தெரியும்? அல்லாஹு அக்பர். இது மாத்திரமல்ல, இது அல்லாஹு தஆலா அந்த ஆயத்துக்கு கொடுத்திருக்கக்கூடிய மகத்துவம், ஜலாலியத், இஜ்ஜத். அதே மாதிரி அந்த ஆயத்திலே வரக்கூடிய இன்னொரு விஷயம் தான், இந்த ஆயத்திலே அல்லாஹு தஆலாவினுடைய, அதாவது சொல்வார்கள் இஸ்முல் அலம் என்று சொல்வோம், இஸ்முல் அலம் கண்ணியமான மகத்தான வலுப்பமான பெயர். அந்த பெயர்கள் இந்த ஆயத்திலே அடங்கி இருக்கின்றது. அந்த பெயர்கள் இந்த ஆயத்திலே அடங்கி இருக்கின்றது. இஸ்முல் ஆலம் என்றா என்ன? இஸ்முல் ஆலமினுடைய இஸ்முல் ஆலம் என்றா கண்ணியமான பெயர் என்ற அர்த்தம், வலுப்பமான பெயர்கள் என்ற அர்த்தம், மகத்தான பெயர்கள் என்ற அர்த்தம். இந்த மகத்தான பெயரினுடைய சக்தி என்ன? இந்த மகத்தான பெயரினுடைய சக்தி என்ன? யாராவது ஒரு முஸ்லிமான அடியான் துஆ கேட்கின்ற நேரத்தில் அந்த பெயர்ல ஒன்ற பாவித்தால் லா யுரத்து துஆஹு, அவனுடைய துஆ கபூலாகாமல் வெளிச்செல்லப்பட மாட்டாது, நிச்சயமாக கபூலாகிடும். அப்படியான ஒரு பெயர் இந்த ஆயத்துல் குர்சி உள்ளால அமைந்திருக்கின்றது. இந்த ஆயத்துல் குர்சி உள்ளால அமைந்திருக்கின்றது. இப்னு மாஜாவிலே ரிவாயத் பதிவு செய்யப்படுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், இஸ்முல்லாஹில் ஆலம் ஃபீ சுவரி மினல் குர்ஆனி தலா, அல்லாஹ்வினுடைய மகத்தான பெயர்கள், இஸ்முல்லாஹி அல் ஆலம், அல்லாஹ்வினுடைய பெயர்களில் மிகவும் கண்ணியமான பெயர்கள், ஃபீ சுவரி மினல் குர்ஆனி தலா, குர்ஆனில் 114 சூராக்களில் 3 சூராக்கள்ல தான் வருது. முதலாவது சொன்னார்கள் சூரத்துல் பக்ராவில், இரண்டாவது சொன்னார்கள் சூரா ஆலு இம்ரானில், மூன்றாவது சொன்னார்கள் சூரா தாஹாவில். சூரத்துல் பக்ரா, சூரத்து ஆலு இம்ரான், சூரா தாஹா, இந்த 3 சூராக்கள்ல மாத்திரம்தான் அல்லாஹினுடைய இஸ்முல் ஆலம் வருகின்றது. எந்த பெயரை சொல்லி துவா கேட்டால் துவா நிச்சயமாக கபூலாகுமோ அந்த பெயர் இதுல தான் வருது. சொன்னதுக்கு பின்னால இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய ராவி அப்துல் ரஹ்மான் பின் சுஃபியான் ரஹிமஹுல்லாஹ், அப்துல் ரஹ்மான் பின் சுஃபியான் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், நான் இந்த 3 சூராக்களையும் அலசி சல்லடை போட்டு ஆராய்ந்தேன், சல்லடை போட்டு அலசி ஆராய்ந்தேன், 3 சூராக்களிலும் ஒரே பெயர் எது வருகின்றது என்று தேடி தேடி பார்த்தேன். கடைசியாக நான் வந்து லேசான விடயம் அல்ல, சூரத்துல் பக்ராவிலே 286 வசனங்கள் இருக்கின்றது, சூரத்து ஆலு இம்ரானில் 200 வசனங்கள் இருக்கின்றது, சூரா தாஹாவில் 135 வசனங்கள் இருக்கின்றது. இந்த 3 சூராக்களினுடைய ஒவ்வொரு ஆயத்தாக எடுத்து எந்த ஆயத், அதாவது கொமனாக இல்லாம டிமாண்டாக எங்கட பாஷையில சொன்னா 3 சூரால மட்டும் யூஸ் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தைகள் என்ன தேடினேன். அதிலே சூரத்துல் பக்ராவிலே ஆயத்துல் குர்சியிலே வரக்கூடிய அல்லாஹு அல்லாஹு லா இலாஹா இல்லல்ஹுல் ஹய்யுல் கய்யூம், இரண்டாவது சூரா ஆலு இம்ரானின் ஆரம்பம் அலிஃப் லாம் மீம் அல்லாஹு லா இலாஹா இல்லல்ஹுல் ஹய்யுல் கய்யூம், மூன்றாவது சூரா தாஹா وَعَنَتِ الْوُجُوهُ لِلْحَيِّ الْقَيُّومِ, இந்த 3 வசனங்களும் தான் அந்த 3 சூராக்களிலும் ஒரே மாதிரியாக வருகின்றது. அதனால் ஆயத்துல் குர்சியிலே இருந்தாலும் சரி, ஆலு இம்ரானில் இருந்தாலும் சரி, சூரா தாஹாவில் இருந்தாலும் சரி, இஸ்முல் ஆலம் இந்த வார்த்தைகள் தான். எங்களுடைய கையில் தான் அந்த வெப்பன் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் நாங்கள் பாவிப்பதற்கு சந்தர்ப்பத்தை தவறி விட்டுவிட்டோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறை நேச செல்வர்களே, இது மாத்திரமல்ல, துஆவினுடைய தேவை மாத்திரமல்ல, எங்களுடைய செல்ஃப் டிஃபென்ஸுக்கு, எங்களுடைய தனக்குத்தானே தற்பாதுகாப்பை ஏற்படுத்திக் கொள்வதற்கும் இந்த ஆயத்தை தான் அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கின்றான். இதை விட ஒரு செல்ஃப் செக்யூரிட்டி எங்களுக்கு கிடைக்க மாட்டாது. ஹஜ்ரத் அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ் ஜகாத்தினுடைய பொருட்களை, அதாவது ஜகாத்துல் ஃபித்ருடைய பொருட்களை பாதுகாப்பதற்காக, இது புகாரியினுடைய ரிவாயத், இது புகாரியில வரக்கூடிய ரிவாயத். அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஜகாத்துல் ஃபித்ராவினுடைய அந்த பொருட்களை பாதுகாப்பதற்காக அவர்களை செக்யூரிட்டியாக போட்டு வைத்திருந்தார்கள். ஒரு நாள் தினம் அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சையீதுல் முஹத்தித்தீன், ஹதீஸ் அறிவிப்பாளர்களுக்கெல்லாம் தலைவர் ஹஜ்ரத் அபு ஹுரைரா, அதிகமான அளவில் எண்ணிக்கையில் அதிக கூடிய அளவு ஹதீஸ்களை அறிவித்தவர் அந்த அபு ஹுரைரா. அவருக்கு நடந்த சம்பவம் தான் இது. பாதுகாப்பிலே இருக்கிறார், அவர் செக்யூரிட்டி செய்து கொண்டிருக்கிறார், வேலையிலே ஈடுபட்டு இருக்கிறார். ஒரு மனிதன் வந்து அந்த இடத்திலே ஜகாத்தினுடைய அந்த பொருளிலே சற்றை, அந்த பேரித்தம் பழத்தில் சற்றை எடுத்துக்கொண்டு செல்வதற்கு தயாராகிறார். உடனே பாய்ந்து அபு ஹுரைரா ரழியல்லாஹு அவர்களை பிடித்தார்கள். பிடித்து கேட்டார்கள், நான் உன்னை நிச்சயமாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே எடுத்துச் செல்வேன். சொன்ன நேரத்திலே அந்த வந்த மனிதர் கூறினார், நான் குடும்பக்காரன், நான் கஷ்டத்துக்காக வேண்டி களவாண்ட வந்தேன், இல்லாவிட்டால் எனக்கு களவாட வேண்டிய தேவை கிடையாது, என்னை விட்டு விடுவாயாக, இனிமேல் நான் வரமாட்டேன். சொன்னவுடன் அபு ஹுரைராவினுடைய மனது இலகிவிட்டது, விட்டுவிட்டார். அடுத்த நாள் சுபஹினுடைய நேரம் ஹஜ்ரத் அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு பள்ளி வாசலுக்கு வருகிறார்கள். அல்லாஹ்வினுடைய தூதர் அபு ஹுரைராவை பார்த்து கேட்கிறார், அபு ஹுரைரா, நேற்றைய இரவு நீங்கள் பிடித்த உங்களுடைய அந்த கைதியுடன் என்ன நடந்தது என்று கேட்கிறார்கள். அபு ஹுரைராவுக்கு ஆச்சரியம் ஆகிவிட்டது. யா ரசூலல்லாஹ், ஆனால் அவருக்கு விளங்கி விட்டார், வஹீ தான், எதை சொல்லிவிட்டார், யா ரசூலல்லாஹ், குடும்பத்தை பத்தின கஷ்டத்தை சொன்னான், அவனை விட்டுட்டேன் என்றார். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்றைக்கு அவன் வருவான், பார்த்துருங்க. அபு ஹுரைராவுக்கு ஹதீஸின் மீது, நபியுடைய வார்த்தை மீது அவ்வளவு நம்பிக்கை. உடனே அந்த அன்றும் அவர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள் வரக்கூடிய பாதையை. அதே மாதிரி இரண்டாவது தினமும் அவன் வந்தான். இரண்டாவது தினமும் பிடிக்க அதே பல்லவியை அவனும் பாட அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்றும் விட்டு விட்டார்கள். மூன்றாவது தினம் காலையில் பள்ளிக்கு வருகிறார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே கேள்வியை திரும்பவும் கேட்கிறார்கள். கேட்டுவிட்டு சொன்னார்கள், அபு ஹுரைரா இன்றைக்கும் வருவான். அபு ஹுரைராவுக்கு இன்னும் நம்பிக்கை. அந்த தினமும் பார்த்து கொண்டிருந்தார்கள், வந்தான், பிடித்தார்கள், இன்று சண்டை போட்டார்கள். பிடித்து சொன்னார்கள், இன்று உன்னை நபியிடம் கொண்டு செல்வேனே தான். சொன்ன நேரத்தில் அந்த வந்த மனிதன் சொன்னான் ஒரு வார்த்தை, நான் உனக்கு ஒரு விஷயம் படிச்சு தரேன் அபு ஹுரைரா, என்னை விட்டுடுங்கள். அப்ப அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவினுடைய தேட்டம் மிக்கவர்களாக வாழ்ந்தார்கள். அவர் சொன்னார் ஒரு வார்த்தை, சரி என்னத்தை படிச்சு தர சொல்லேன் பார்ப்போம். அவன் சொன்னான், நீ ஒவ்வொரு நாளும் இரவினுடைய நேரத்தை அடைந்தால் தூங்க செல்லுகின்ற பொழுது ஆயத்துல் குர்சி என்று சூரத்துல் பக்ராவில் ஒரு வசனம் இருக்கின்றது, அந்த வசனத்தை ஓது, உன்னிடம் எந்த ஷைத்தானும் விடியும் வரையில் நெருங்க மாட்டான். ஏனென்றால் எப்பொழுது நீ கண்ணிமைக்கும் பொழுது ஆயத்துல் குர்சியை ஓதுகிறாயோ, அல்லாஹ்வினுடைய புறத்தில் இருந்து உனக்கு ஒரு காவலாளனை அல்லாஹ் இறக்குகின்றான். தேவல்ல எங்களுக்கு செல்ஃப் டிஃபென்ஸ் தாங்க என்று சொல்லி போல் இன்னிக்க தேவல்ல, தூங்குற நேரத்தில் ஆயத்தில் குறிச்சி ஒதுங்கோ, ஆயத்திற்கு பில்டர்ஸ் தேவல்ல, கூம்ஸ் தேவல்ல, கேங்ஸ் தேவல்ல, ஒன்றும் தேவல்ல, ஆயத்தில் குறிச்சி ஒதுங்கோ. அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவனை விட்டு விட்டார்கள். மூன்றாவது தினம் நான்காவது தினம் காலையில் வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் அவர்கள் அபு ஹுரைராவை பார்த்து கேட்கிறார்கள், அபு ஹுரைரா, நேற்று இரவு என்ன நடந்தது? அப்பொழுது சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், பிடித்தேன், கொண்டு வர முயற்சி செய்தேன், அவன் எனக்கு ஒரு நல்ல விடயத்தை கற்றுத்தந்தான், அதனால் விட்டு விட்டேன். நபி கேட்டார்கள், என்ன விடயத்தை கற்றுத்தந்தான்? யா ரசூலல்லாஹ், எப்பொழுது ஒரு மனிதன் தூங்குவதற்கு செல்லும் பொழுது ஆயத்துல் குர்சியை ஒரு தடவை ஓதிக்கொள்கிறானோ, அல்லாஹ்வின் புறத்தில் இருந்த ஒரு மரக்கை அல்லாஹ் அவனை விடியும் வரை காப்பதற்காக இறக்குகின்றான். அதனால் நீ அதை ஓதிக்கொள்வாயாக, எந்த ஷைத்தானும் உன்னை நெருங்க மாட்டான் என்று சொன்ன நேரத்தில் அபு ஹுரைராவை பார்த்து ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு வார்த்தை, ஆஹா அபு ஹுரைரா, உங்களுக்கு தெரியுமா நேற்று முந்தநாட்டு அதற்கு முன்னால் தினம் களவாண்டதுக்கு யாரு வந்த என்று சொன்ன நேரத்தில் அபு ஹுரைரா சொன்னார்கள், தெரியாது அபு ஹுரைரா, தாக்க ஷைத்தான், வந்தது களவாண்டதுக்கு ஷைத்தான், மனிதன் அல்ல, சதகல் ஹபீஸ், அவன் கெட்டவன் தான், ஷைத்தான் கெட்டவன், ஆனா நேற்று உங்களுக்கு படிச்சு தந்த விஷயம் உண்மை, ஓதி வாங்க அபு ஹுரைரா, அவன் கிட்டால் உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். ஷைத்தானுக்கு தெரியும் எனக்கு எது மருந்து என்று, ஆனா எனக்கும் உங்களுக்கும் தெரியாது ஷைத்தானுக்கு எது மருந்து என்று. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதே மாதிரியான ஒரு ஹதீஸ், இதே மாதிரியான ஒரு ஹதீஸ் தான் ஹஜ்ரத் உபை இப்னு காஅப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அவர்களுக்கு நடந்த ஒரு சம்பவம் நஸாயி ஷரீஃப்ல பதிவாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஹதீஸை இமாம் அல்பானி அவர்களும் சஹீஹாக கொண்டு வருகிறார்கள், ஹசனானது என்பதாக கூறுகிறார்கள். உபை இப்னு காஅப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இதே மாதிரியான சம்பவம், அவர்களுடைய வீட்டில் சில பேரித்தம் பழங்களை பதுக்கி அவர்கள் பாதுகாத்து வந்தார்கள். அது வீட்டு தேவைக்காக அவர்கள் வைத்திருந்த சில பேரித்த பழங்களை அவர்கள் பாதுகாத்து வந்தார்கள். ஆனால் என்ன ஆச்சரியம், ஒவ்வொரு நாளும் சற்று திறந்து பார்க்கின்ற பொழுது அதில் குறைபாடுகள் ஏற்பட்டு கொண்டிருந்தன. இது எதற்காக நாங்கள் சொல்லுகின்றோம் என்றால், எங்களுடைய வீட்டில் இன்றைக்கு தனியாக யாராவது தங்குறதா இருந்தா வீட்டு சொந்தக்காரருக்கும் பயம், வீட்டுல வீட்டு சொந்தக்காரருக்கும் தனியே இருக்கிறது என்றா பயம், ஏதாவது ஒரு சத்தம் கேட்டா மவுத்தா இன உம்மம்மா வந்துட்டாவோ என்று பயம், இருக்கா இல்ல, இருக்கின்றதா இல்லையா? பெண்களுக்கு அதிகமாக அதில் இருக்கின்றது ஈடுபாடு, சிறு குழந்தைகளுக்கு அதை விடவும் இருக்கின்றது ஈடுபாடு. இந்த பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்குத்தான் இந்த சம்பவத்தை ஆதாரமாக கூறுகின்றேன். வீட்டிலே தனியாக இருக்க பயம், நாங்கள் எத்தனை லட்சங்களை எத்தனையோ லட்சங்களை சூனியக்காரர்களுக்கும் ஏமாற்றுக்காரர்களுக்கும் சாஸ்திரக்காரர்களுக்கும் செலவழித்துக் கொண்டிருக்கின்றோம், ஹலாலாக சம்பாதித்ததை ஹராமாக செலவழித்துக் கொண்டிருக்கின்றோம், எத்தனையோ சிறுக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. ஏன் எங்களுடைய முன்னால் இந்த ஆயத்து எங்களுடைய கண்ணுக்கு மயங்கிவிட்டது, அல்லாஹ்வினுடைய ஜலாலியத் பொருந்தியது எங்களுக்கு மயங்கிவிட்டது, பாடம் கிடையாது, பாடம் உள்ளவர்களுக்கு பொறுமதி கிடையாது, அதனால் இதற்கு நாங்கள் மும்முரமாக ஈடுபட வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதை நேசிச் செல்வர்களே, சூரத்துல் பக்ராவினுடைய 255வது வசனம், இப்பொழுது உபை இப்னு காஅப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேடுகிறார்கள், எப்படி களவு செல்கின்றது இன்று சற்று ஆராய்வோம். அன்றைய தினம் முழித்திருந்தார்கள், விழித்திருந்தார்கள், தூங்கவில்லை, படுக்கைக்கு செல்லவில்லை. இரவு நேரம் பார்க்கின்றார்கள், ஒரு மிருகம் வீட்டுக்குள் வருகின்றது. நசாயிலே வரக்கூடிய ரிவாயத், ஒரு மிருகம் வீட்டுக்குள் வருகின்றது. அந்த மிருகத்தினுடைய முகத்தை உபை இப்னு காஅப் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், சுமார் இப்பொழுது தான் வயதுக்கு வந்த வாலிப ஆண்கள், பெண்கள் அல்ல, இப்பொழுது தான் முகத்தில் மீசை முளைக்கின்றது என்ற வயதை அடைந்த ஒரு வாலிப பருவத்தை அடைந்த பையனின் முகம் அந்த மிருகத்தினுடைய முகம் கண்டவுடன் உபை எவ்வளவு ஆச்சரியமான விஷயம், எவ்வளவு பயப்படும், நாங்க கண்டம் விட்டு கண்டம் பாஞ்சு ஓடி இருப்போம், வீட்டை விட்டிருப்போம், இவர்கள் கண்டார்கள் வீட்டுக்குள் மிருகம் வருகிறது, வாலிப முகம், வாலிப பையன், வாலிபனுடைய முகம் கண்டவுடன் கேட்டார்கள் ஒரு வார்த்தை, அஸ்ஸலாமு அலைக்கும். மிருகத்தை பார்த்து ஏன வாலிபண்ட முகம் கண்டவுடன் கேட்டால் ஒரு வார்த்தை என்னது, அஸ்ஸலாமு அலைக்கும். அந்த மிருகம் அவரை பார்த்து வாலைக்கும் அஸ்ஸலாம், அந்த மிருகம் அவரை பார்த்து வாலைக்கும் அஸ்ஸலாம் சொன்னவுடன் இரண்டாவது வார்த்தையை ஹஜ்ரத் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், அஅன்த ஜின்னியன் அம் இன்ஸி, நீ ஜின்னா இல்லாட்டி மனிதனா? ஏ மிருகமா இருக்கிறாய், முகம் மனிதனா இருக்கிறது, நீ ஜின்னா மனிதனா? கேட்ட நேரத்துல அது சொன்னது, பல் அன ஜின்னியன், இல்ல நான் ஜின்னு தான், மனுஷன் கிடையாது. சொன்ன நேரத்துல சேதனா உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நாவில் நீ எதற்கு என்ன போன கைய கொஞ்சம் தாவையும் பார்ப்போம். சொன்ன நேரத்துல அந்த மிருகம் தன்னுடைய முன்னன் காலை தூக்கி கொடுத்தது. சேதனா உபை இப்னு கஅப் சொல்கிறார்கள், அந்த கால், அவர்கள் கைய கேட்டார்கள் முன்னங்கால கொடுக்குது, அந்த கால் ஃபைதன் யது யது கல்பின், ஒரு நாயுடைய கை, وشعره شعر كلب, ஒரு நாயுடைய காலில் முன்னங்காலில் எப்படி முடி இருக்குமோ அந்த ரோமங்கள் தான் அதில் இருந்தது. கண்டதற்கு பின்னால் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடவில்லை, ஓடவில்லை. கேட்டார்கள் ஒரு வார்த்தை, நீ எதற்காக என்னுடைய வீட்டுக்குள் வருகிறாய்? சொன்ன நேரத்தில் அந்த ஜின் சொல்கிறது, இந்த வந்த அந்த வந்த உருவம் ஜின், அந்த வந்த உருவம் சொல்கிறது, நீங்கள் சதகாவில் மும்முரமாக ஈடுபடக்கூடிய ஒரு மனிதர், எனவே உங்களுடைய அந்த ஹசானாவில் இருந்து நாங்கள் எதையும் எடுத்துக்கொண்டு அள்ளிக்கொண்டு போனாலும் உங்களுக்கு அதில் எந்த ஒரு பொருட்டும் இருக்காது, சதகா கொடுத்திருப்பேன் தானே என்று நீங்கள் விட்டு விடுவீர்கள். அதனால் உங்களுடைய அந்த ஹசானாவில் இருந்து அந்த ஸ்டோரில் இருந்து களவாண்டு செல்வதற்காகத்தான் நான் வருகிறேன். சொன்ன நேரத்தில் ஹஜரத் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், இதுதானா ஜின்னுடைய அசல் தோற்றம்? நீ வந்திருக்கக்கூடிய இந்த முகம், நீ வந்திருக்கக்கூடிய இந்த உருவம், இதுதான ஜின்களுடைய அசல் தோற்றம். கேட்ட நேரத்தில் அந்த ஜின், அந்த வந்த மிருகம் சிரித்து விட்டு சொன்னது ஒரு வார்த்தை, இல்லை நான் ஜின் என்று சொன்னதற்கு ஜின் வர்க்கம் அல்ல, அதை விடவும் தாண்டி கேடு கெட்ட, அந்த வார்த்தை கேடு கெட்ட வம்சாவளியான ஷைத்தான்களில் நின்றும் உள்ளவன் தான் நான். என்னை கண்டால் ஜின்களும் பயப்படும், ஆனால் நீ பயப்படாமல் நிற்கிறாய். சொன்ன நேரத்தில் கேட்டார்கள், உங்களில் இருந்து நாங்கள் தப்புறது எதால், எப்படி தப்பிக்கொள்ளலாம் என்று சொன்ன நேரத்தில் தான் விஷயம் இருக்குது. அந்த வந்த உருவம், அந்த ஷைத்தான் சொன்ன வார்த்தை தான் உனக்கு பாதுகாப்பு கிடைக்கும். சொன்ன நேரத்துல அடுத்த நாள் சுபஹுடைய நேரம், ஃபஜ்ர் தொழுகைக்கு வார நேரம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இந்த சம்பவத்தை சொன்னார்கள். உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸதகல் ஹபீர், அவன் சொன்னது உண்மை, பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறை நேச செல்வர்களே, இது எல்லாம் எங்களுக்கு செக்யூரிட்டியாகவும், எங்களுடைய பாதுகாப்புக்காகவும், எங்களுடைய தேவைக்காகவும், எங்களுடைய ஈருலக வெற்றிக்காகவும் அருளப்பட்ட ஒரே ஒரு வசனம் என்று சொல்லலாம். இது நான் இவ்வளவு நேரம் பேசியது இன்னமும் கால் அணுவளவும் பேசவில்லை. இது பேசுவதற்குரிய நேரமும் கிடையாது. மூளையை திறந்து தருகிறோம், உள்ளத்தை தொட வைக்கின்றோம், திறந்து நீங்கள் தேடுங்கள். எங்களுக்கு விளங்குவதை விட, நாங்கள் பார்த்ததை விட நல்ல விளக்கங்களை அல்லாஹ் உங்களுக்கு நசீபாக்குவார். அதனால் அல்லாஹ் நல்லடியார்களே, இதெல்லாம் எங்களுக்கு இருக்கக்கூடிய மருத்துவ ரீதியான ஆயத்துகள். கடைசியாக இந்த ஆயத்தில் இருக்கக்கூடிய, இன்று எனக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஒரு நோய்தான் மறதி. சிலர் படிக்கிறார்கள், ஞாபகம் நிற்பது கிடையாது. சிலருக்கு திருமணம் முடித்தேனா இல்லை என்று கூட ஞாபகம் கிடையாது, அப்படி ஒரு நோயும் இருக்கின்றது. சிலர் போகின்ற நேரத்தில் வானத்தில் செல்வார்கள், வருகின்ற பொழுது வானத்தை மறந்துவிட்டு வீட்டுக்கு வருவார்கள். ஏ வானத்தில் போனாரா என்று மறந்து விட்டார். நடக்கின்றதா இல்லையா? குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய ஹாஃபிஸ்மார்கள், அவர்களுக்கு குர்ஆன் சில பிள்ளைகளை பார்த்தால் பாவம், அவர்களுடைய கூவத்து ஹிஃப், அதாவது பாடம் ஆக்குவதற்குரிய மனன சக்தி குறைவு என்பதால் அவர்களுக்கு அந்த பாக்கியம் துற பாக்கியமாக மாறிவிடுகின்றது. இப்படி எல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றது. அதுக்கும் மருந்து இந்த ஆயத்துல் குர்சிதான். என்ன மருந்து? வித்தியாசம் ஒன்றும் இல்லை. ஹஜ்ரத் தாரமி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவர்களுடைய கிரந்தத்தில், தாரமி என்ற கிரந்தத்தில் ஹசனான அலஹான ரிவாயத்தை அறிவிக்கிறார்கள். எப்படி என்றால், முகைரா பின் சுபை ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மாணவர், அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மாணவர், அவர்கள் அறிவிக்கிறார், மன் கரஅ ஃபீ ஃபிராஷிஹி, யார் தன்னுடைய அதாவது தூக்கத்திற்கு செல்கின்ற பொழுது விரிப்பில் இருந்து 10 தடவை ஆயத்துல் குர்சியை ஓதுகிறாரோ, 10 தடவை ஆயத்துல் குர்சியை ஓதுகிறாரோ, மன்னிக்க வேண்டும், மாற்றி சொல்லிவிட்டேன், 10 தடவை ஆயத்துல் குர்சி அல்ல, சூரத்துல் பக்ராவில் இருக்கக்கூடிய 10 ஆயத்துகளை ஓதுகிறாரோ. முதலாவது 4 ஆயத் அலிஃப் லாம் மீம் ذَلِكَ الْكِتَابُ لَا رَيْبَ فِيهِ هُدًى لِّلْمُتَّقِينَ الَّذِينَ يُؤْمِنُونَ بِالْغَيْبِ وَيُقِيمُونَ الصَّلَاةَ وَمِمَّا رَزَقْنَاهُمْ يُنفِقُونَ وَالَّذِينَ يُؤْمِنُونَ بِمَا أُنزِلَ إِلَيْكَ وَمَا أُنزِلَ مِن قَبْلِكَ وَبِالْآخِرَةِ هُمْ يُوقِنُونَ 4 ஆயத். அடுத்து ஆயத்துல் குர்சியையும் சேர்த்து அதற்கு பின்னால் வரக்கூடிய இன்னும் 2 ஆயத், அல்லாஹு வலியுல் லதீன ஆமனூ என்ற ஆயத் உட்பட 3 ஆயத். அப்ப 7. கடைசியாக சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி 3 வசனம் லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாத்தி வமா ஃபில் அர்த் ஆமன ரசூல் லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வுஸாஹா. மொத்தம் இந்த 10 ஆயத்துகளையும் யார் ஒவ்வொரு நாளும் இரவில் விருப்பிலே ஓதுகிறாரோ அவருக்கு அவர் பாடம் செய்த குர்ஆன் அவரை விட்டு மறக்க மாட்டாது. தாரணியிலே வரக்கூடிய ரிவாயத். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதை நேசி செல்வர்களே, இப்படியான சொத்துக்கள் தான் எங்களுடைய கையில் இருக்கின்றது. எங்களுக்கு அல்லாஹ் தஆலா தந்திருக்கக்கூடிய இந்த சொத்தை நாங்கள் பயன்படுத்துவோமாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய அறிவு கண்களை திறந்து தருவாயாக, ஹிதாயத்தை நசீபாக்குவாயாக, குர்ஆனுடைய அறிவை தருவாயாக, குர்ஆனுடைய பொறுமதியை விளங்க செய்வாயாக, சுன்னாவினுடைய மீதில் இருக்கக்கூடிய நம்பிக்கையை அதிகப்படுத்துவாயாக, சஹாபாக்களுக்கு எப்படியான நம்பிக்கை இருந்ததோ அதே போன்று எங்களுக்கும் ஈமானை தந்தருவாயாக.